வணக்கம் நேயர்களே. மரத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் மனித குலத்திற்கு மரத்தினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார்.
சார், இன்னைக்கு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாம பேச இருக்கிறோம் இல்லீங்களா?
ஆமா.
மரத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்க, அது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
மரம் வளர்ப்பு என்பது ஒரு புதிய செய்தியா இல்ல. நீண்ட காலமாக நம் பகுதியிலே, நமது நாட்டிலே, நமது எல்லா பகுதிகளிலுமே மரம் வளர்ப்பு நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தொடர் பராமரிப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. மரம் வளர்ப்பு என்பது பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. அதாவது, ஆண்டுதோறும் வனமகோற்சவம் என்பது ஒரு தினத்தில் கொண்டாடப்படுகிறது. மரத்திலே பயன்படாததே கிடையாது. நிழல் தரும் மரங்கள், பூக்கள் தருபவை, கனிகள் தருபவை மற்றும் மருத்துவ குணங்கள் போன்ற பல்வேறு குணங்களுக்காக மரங்கள் நமக்கு பயன்படுகின்றன. இவை பல்லாண்டு பயிர்களாகும். மரம் சமம் வளம் என்று ஒரு சொல்வடை, ஒரு பழமொழி உள்ளது. மரத்தில் அதில் பயன்படாத எந்த பொருளுமே இல்லை. அதன் வேர்கள், தண்டு, இலைகள், ஒவ்வொரு மரத்திற்கு ஒவ்வொரு பலன் உள்ளது. அது மருத்துவ குணமாகட்டும், அல்லது பயிருக்கு பசுந்தலையாக பயன்படும், நிழல் சாலை ஓரங்களில் நடும்பொழுது நிழல் அளிப்பதற்காகவும், நகாப்பழம் போன்றவை எல்லாம் டயபெட்டிஸ் என்ற சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு அரிய மருந்தாகும். இவைகளை எல்லாம் நாம் சாலை ஓரங்களில் நடும்பொழுது நமக்கு தெரியாமலேயே, அதாவது மற்றவர்களும் அந்த பருவத்திலே அந்த பழங்களை இலவசமாக, அதாவது இப்பொழுது ஒரு நகாப்பழம் 2 ரூபாய் விலைக்கு விற்கப்படுகிறது, இது போன்றவைகளை எங்கெல்லாம் வாய்ப்புள்ளதோ அவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும். மரங்கள் எப்பொழுதும் ஒரு மரப்பயிர், ஒரு பணப்பயிர். விவசாயியாக இருந்தால் மரப்பயிர், ஓராவது ஒரு அவரது பொழி ஓரம் என்று சொல்லக்கூடிய வரப்போரங்களில் மட்டும், பார்டர்ல மட்டும் கப்பாக் என்ற இளவம்பஞ்சு மரத்தை நட்டால் ஒவ்வொரு மரமும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மரம் மட்டுமே 1000 ரூபாய் வரைக்கு அவர்களுக்கு இளவம்பஞ்சின் மூலம், அதாவது நல்ல வருமானத்தை அளிக்கக்கூடியது. மரப்பயிர் பணப்பயிர் என்ற ஒரு புதிய மொழி உள்ளது. ஆகையால் மரங்கள் மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமானவை. அதை கூட தற்போது ஏற்பட்டுள்ள வாகன பெருக்கத்தினால் ஏற்படுகின்ற கரியமில வாயு அதிக அளவுக்கு வெளிவருகிறது. போபால் ட்ராஜடி என்ற பெரிய ஒரு துக்ககரமான நிகழ்வு ஏற்பட்ட பொழுது கூட எங்கெல்லாம் வேப்ப மரம் இருந்ததோ அங்கெல்லாம் இதன் பாதிப்பு மிகவும் குறைவாக இருந்தது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவு பாதிக்கப்படவில்லை என்றெல்லாம் பேப்பரில் செய்திகள் வந்துள்ளன. ஆகையால் இவைகளுக்கு மருத்துவ குணங்களும் உள்ளன, மற்ற பல பலன்களும் உள்ளன. ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக அதன் பலன்கள் உள்ளன. ஆகையால் மரம் வளர்ப்பை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது மரம் நடுவதோடு இல்லாமல் எங்கு மரம் நட்டாலும் ஜனவரி முதல் அடுத்த ஜூன் ஜூலை வரைக்கும் மழை என்பது மிகவும் குறைவு. அந்த காலத்திலே நாம் பராமரிப்பது மிக மிக முக்கியம் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன்.
ஆமாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி மரம் நமக்கு நிறைய பயன்களை கொடுக்குது இல்லீங்களா? சரிங்க, இந்த மரம் வளர்க்க தகுந்த இடம் எதுங்க, அப்புறம் அது எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
மரம் வளர்ப்புக்கு, அதாவது எங்கே தண்ணீர் வசதி உள்ளதோ அங்கெல்லாம் நம் ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். தண்ணீர் வசதி, மரம் உயிர் பிடித்து நன்கு வளர, ஓராண்டு மரம் உயிர் பிடித்து விட்டதென்றால் பிறகு தன்னை அதை காப்பாற்றிக்கொள்ளும். அதாவது நம் பல்வேறு துறைகளில் மூலமாக நடப்படும் மரங்கள் எல்லாம் இந்நேரம் வந்திருந்தால் நாம் நிற்பதற்கு இடமில்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் அது பிற்பாடு, அதாவது அந்த மழைக்காலத்தில் நடப்படுவதில்லை, அல்லது கோடை ஆரம்பத்தில் நடுகிறோம், அடுத்த 5-6 மாதங்களில் ஏற்படுகின்ற வறட்சியினால் பொதுவாகவே, அதாவது நம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மரம் எவ்வளவு நடுகிறோமோ அதில் 10-20% தான் உயிருடன் உள்ளது என பல புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அத்தனை மரங்களும் நமக்கு முழுமையாக பலன் கிடைப்பதில்லை, அல்லது உயிர் பிழைத்து நன்கு வருவதில்லை. அந்த நிலை தவிர்க்க இப்பொழுதே பரவலாக மழை பெய்து வருவதால், அதாவது புதிய குடியிருப்பு முனைகள் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ள இடங்களிலே, சாலை ஓரங்களிலே, எந்த பகுதியிலே பைப், அதாவது அவர்களுக்கு குடிநீருக்காகவோ மற்ற இதற்கு எங்கு நீர் குழாய்கள் செல்கின்றனவோ அந்த இடத்திற்கு எதிர் வரிசையிலே 10-15 அடி இடைவெளியிலே மரக்கன்றுகள் நடலாம். தற்போதே நம் பகுதிக்கு எந்த மரக்கன்றுகள் நடலாம் என்பது பற்றி நிழல் தரக்கூடியதா, அல்லது பழங்கள் வேண்டுமா, அல்லது பூக்கள் வெறும் ஷோவாக, இந்த டெலானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிவப்பு பூக்கள் பெரிய மரங்களாக வரும் நிழல் தரும், அல்லது மஞ்சள் கொன்னை போன்றவை சரம் சரமாக மஞ்சள் பூக்களாக பார்க்க மிக ரம்மியமாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமாக நிழல் தருவதொன்று, அழகுக்கொன்று, அல்லது நமக்கு பலன் தரக்கூடியது ஒன்று என்று கூட நாம் மாற்றி மாற்றி கூட நாற்றுகளை எல்லாம் தேர்வு செய்யலாம். தற்பொழுதே 1 அடிக்கு 1 அடி, 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழத்தில் குழி எடுத்து வைத்து அதில் சிறிதளவு தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் என்று சொல்லக்கூடியது, விரும்பி கம்போஸ்டாக இருந்தாலும் சரி, அல்லது நமது கார்பரேஷன்ல கம்போஸ்ட் தயார் செய்து விற்பனை செய்கிறார்கள். அதில் கழித்தாலும் ஒரு பாதி குழி அளவுக்கு இப்பொழுது போட்டு வைத்து நாம் ஒரு மாதம் அந்த குழி ஆறவிட்டு பிறகு அடுத்த மாதத்திலிருந்து மழை வரும்பொழுது என்ன நாற்றுகள் நமக்கு தேவை என்பதை நாம் தீர்மானம் செய்து அந்த நாற்றுகளை எங்கு பெறலாம் என்பது பற்றி கூறுகிறேன்.
சரியா சொன்னீங்க சார். மரம் நடுறதுக்கு முன்னாலேயே நம்ம ஒரு அடிக்கு ஆழம் அகலம் நீளம் இது மாதிரியான குழிகளை எடுத்து அதுல உரம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மழை வர்ற காலங்கள்ல மரம் நட்டா நல்லா வரும் அப்படின்னு ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க. சரிங்க ஐயா, நம்ம நினைப்போம் பூ தரணும், மரம் வந்து நிழல் தரணும், அதுவும் இல்லாம இந்த சர்க்கரை நோய்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் அந்த நாவல் பழம் எல்லாம் வந்திருக்கு இல்லீங்களா, அந்த மாதிரியான நாற்றுகள் வாங்கறதுக்கு பொதுமக்கள் கிட்ட ஒரு தெரியாம இருந்துட்டு இருக்கும், எங்க போய் நம்ம வாங்கறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எங்க கிடைக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்குங்க.
அதாவது மரக்கன்றுகள் வந்து கோவை மாவட்டத்திலே மரம் வளர்ப்போர் சங்கம் என்று ஒரு சங்கமே உள்ளது. அது ஒவ்வொரு மாதமும் 6ஆம் தேதி அன்று வனக்கல்லூரியில இதற்காக ஒரு சிறப்பு கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது. மரம் வளர்ப்பவர்கள் அனைவருமே அங்கு கூடி அந்த மரம் வளர்ப்பு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதன் பராமரிப்பு இது பற்றியெல்லாம் பேசி வருகிறார்கள். அது தவிர அமைப்புகள் எல்லாம் மர நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக அளவுக்கு நமக்கு கொடுக்கின்றார்கள், இலவசமாகவும் கொடுக்கின்றார்கள் அல்லது ஒரு குறைந்தபட்ச கட்டணம் மட்டும் வசூல் செய்து கொடுக்கின்றார்கள். ஆகையால் மரம் தேவையுள்ளவர்கள் நமது சுற்றுவட்டாரத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு 50 முதல் 60 கிலோமீட்டர் பகுதியிலே ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு மரம் வளர்ப்பு தாத்தா என்பவர் ஒருவர் இருப்பார். அதாவது சில தினங்களுக்கு முன்னால் பத்திரிகையில் கூட படித்தேன், சித்தோடு பக்கத்திலே காஞ்சி கோவில் என்ற ஊரிலே ஒரு பெரியவர், அதாவது அவர் 17 வயது சிறுவனாக இருந்த பொழுதிலிருந்து இப்பொழுது 62 வயதாகிறது, இதுவரைக்கும் அவர் மரக்கன்றுகளை வளர்த்துக் கொண்டு அவர் வளர்த்த மரங்கள் எல்லாம் 30-40 வருடங்களில் நன்கு வளர்ந்து ஒரு 7-8 அடி அகலத்துக்கு டயமீட்டர் அளவுக்காக பெரும் மரங்களாக வளர்ந்துள்ளதாக கூறுகிறார். இதுபோல நம் புதுக்கோட்டையில் இருக்கிறார்கள், ஒரு பஸ் கண்டக்டர் இருக்கிறார், அவர் பள்ளிகளில் எல்லாம் மரம் வளர்ப்பு பற்றிய ஸ்லைட் ஷோ போன்றவை எல்லாம் நடத்தி பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமது குடியிருப்பு பகுதி ஒரு 5 அல்லது 6 தெரு இருக்கிறது என்றால் அதில் ஒரு 10 முதல் 15 அடி இடைவெளியில் நமக்கு அழகுக்கான மரமா அல்லது நமது தெருக்கள் எல்லாம் மிகவும் தற்பொழுது குறுகிய அளவு தான் இருக்கிறது, 20 அடி தான் இருக்கிறது, அதில் தான் நமது மின்சார ஒயர் கம்பிகள் வருகிறது, கீழே குடி தண்ணீர் பைப்புகள் வருகிறது, அப்புறம் டிரைனேஜ் வருகிறது. சோ இவைகளை பாதிக்காத வழி எந்த பக்கமெல்லாம் அந்த பைப் வருகிறதோ அதற்கு எதிர் திசையில் இந்த மரக்கன்றுகள் நடுவது சிறந்தது. மரக்கன்றுகளுக்கு இடைவெளி 10 முதல் 15 அடி அந்த மரத்தின் எவ்வாறு வளரும் என்பதை நாம் விசாரித்துக் கொண்டு செய்ய வேண்டும். பொதுவாக நீங்க அந்தந்த வீட்டுக்காரர்கள் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களில் ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் அந்த குழந்தைக்கு ஒரு மரக்கன்றை கொடுத்து அதை பராமரிக்க சொல்லும் பொழுது பெரியவர்கள் பல வேளைகள் பல இதில் நாம் போதிய கவனம் செலுத்துவதில்லை, அவர்களிடம் கொடுத்து விட்டால் இந்த மரம் வளர்ப்பு நல்ல ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம் போன்றவை எல்லாம் குழந்தைகளுக்கும் தெரியும், கூடவே நாமும் அவர்களுக்கு கைடாக கூடவே இருந்து உதவி செய்யலாம். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் முன்னாடி ஒரு மரக்கன்று நடுவது சிறந்தது. புதிய குடியிருப்புகள் நம் கோவை நகரை சுற்றும் நிறைய வந்துள்ளன. முன்பு நாம் அவினாசி சாலையாகட்டும் அல்லது இந்த மருதமலை சாலையாகட்டும் திருச்சி சாலை எந்த சாலையில் சென்றாலும் குழுகு என்று இருக்கும். ஆனைக்கட்டி சாலையில் கேரளா செல்லும் பொழுது நமக்கு செல்வதே தெரியாது, இருபுறமும் பெரிய அடர்ந்த மரங்கள் இருக்கும், ஒரு ஏசி ரூமில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்பொழுது 11 மணிக்கு 10 மணிக்கு வந்தாலே அனல் காற்று வீசுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. நகர்ப்புறத்திலே உள்ள பெருந்தைய சாலைகளில் 10 முதல் 15 அடி இடைவெளியில் மரக்கன்றுகள் நட வேண்டும். அதுக்கு அடுத்தது குடியிருப்பு பகுதிகள், குடியிருப்பு பகுதிகளிலோ அதாவது சாலையிலே ஒருபுறத்தில் மட்டும் மரக்கன்றுகள் நட்டால் போதும் என்றால் இப்பொழுது பார்க்கும்பொழுது ரொம்ப இடைவெளி உள்ளது போல கேப்பாக இருப்பது போல இருக்கும். ஆனால் பின்னாடி அந்த மரங்கள் ஒரு 10 வருடங்கள் கழித்தெல்லாம் பார்க்கும்பொழுது நன்கு பெரிய மரமாக வரும்பொழுது மிகவும் நன்கு வளர்ந்து நல்ல விதமாக பலனளிக்கும். பல நாட்டுகள் பெற நீங்கள் வனக்கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த மரம் வளர்ப்பு சங்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வனக்கல்லூரியிலே அல்லது இந்த வனத்துறையின் சார்பாக விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. வனக்கல்லூரி மேட்டுப்பாளையத்தில் உள்ளது, அங்கு நாம் அவர்களை தொடர்பு கொண்டாலும் இலவச ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு என்ன மரக்கன்றுகள் நடலாம் அல்லது லே அவுட் என்றால் என்ன மரக்கன்றுகள் நடலாம் என்பது பற்றி இதுபோன்ற ஆர்வம் உள்ளவர்களையும் நமக்கு உதவி புரிய உள்ளவர்களையெல்லாம் நாம் நன்கு பயன்படுத்திக் கொண்டு நமது காலனியிலே ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்பொழுது எங்குமே வெயிலே படாது, முழுவதும் நிழலாக உள்ளது, எந்த ரோட்டுக்கு சென்றாலும் மிகவும் சிறப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும், யாருமே நல்ல விதமாக இன்னும் நமக்கு அதிக அளவுக்கு மரத்தின் முக்கியமான உபயோகம் நாம் வெளிகின்ற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டுதான் நமக்கு ஆக்சிஜன் அளவை அதிக அளவு கொடுக்கிறது. இப்பொழுது டெல்லி போன்ற பெரிய நகரங்கள் எல்லாம் எந்த வீட்டிலும் ஜன்னல் கதவு திறந்தே வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் திறந்து வைத்து பார்த்தால் காலையிலிருந்து வாழை பார்க்கும் பொழுது அரை இன்ச்சு அளவுக்கு அந்த வாகன புகை அதிலிருந்து வருகின்ற தூசுகள் அரை இன்ச்சு அளவுக்கு விழுந்து விடுகின்றன. அதனால் எப்பொழுது கதவு ஜன்னலாம் சாத்தியே இருக்கும். அது போன்ற சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் நமக்கு நல்ல காற்றோம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் யாராவது தண்ணீர் வாங்கி குடிப்போம் என்று சொல்லியிருந்தால் நம்மளை பைத்தியக்காரர் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது வெளியே போவதற்கு முன்னால் டிக்கெட் வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அது தவிர அதிக அளவுக்கு சுத்தமான காற்று இப்பொழுது பெருநகரங்களில் அரிதாகி வருகிறது. இன்னும் 10-20 ஆண்டுகளில் சுத்தமான காற்றறை என்ற ஒரு நிலை ஏற்படப்போகிறது. தண்ணீர் முதல் சொல்லும்பொழுது கேலி பேசினார்கள், தண்ணீர் யார் காசு கொடுத்து வாங்குவார்கள் என்று. ஆனால் தண்ணீர் உற்பத்தி செய்து விற்பனை செய்வது ஒரு பெரிய தொழிலாகிவிட்டது. எந்த கடைக்கு போனாலும் நாம் காபி குடிக்கவில்லை என்றாலும் முதலில் ஒரு தண்ணீர் பாட்டில் தான் வாங்கி முதலில் தண்ணீர் குடித்து விட்டு தான் பிறகு வேண்டியதை வாங்கி சாப்பிடுகின்ற சூழ்நிலை உருவாகிட்டது. அதேபோல் சுற்றுப்புறமும் மிகவும் பாதித்து வருகிறது. இதனை நாம் தவிர்க்க இப்பொழுது நாம் செய்வது ஒரு சிறிய முயற்சி தான். அவரவர்கள் ஒரே ஒரு மரக்கன்று நட்டு அதை பராமரிக்கணும். மரக்கன்று எல்லோருமே நடுகின்றோம், பராமரிப்பின்றி அத்தனையும் காய்ந்து விடுகின்றது. ஒரு ஆண்டு நீங்கள் காப்பாற்றி விட்டால் போதும், பிறகு மரம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த அடுத்த வருடம் தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரை ஒரு 6-7 மாதம் சில வருடங்களில் நல்ல மழை கோடை மழை கிடைக்கிறது. மழை கிடைக்காத பொழுது என்ன செய்ய முடியும்? அதற்கு நாம் கொஞ்சம் தண்ணீர் நம்ம வீட்டிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் அதற்கு தான் சிறியவர்களிடம் பொறுப்பு கொடுங்கள். ஏதோ அவ்வப்பொழுது ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு 2-3 செடிக்கு கூட ஊத்தலாம். வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பண்றப்போ கண்டிப்பா அது செத்து போகாது. அந்த கன்றுகள் கண்டிப்பாக தழைத்து உங்களுக்கு 2-3 ஆண்டுகளிலேயே நல்ல இதாகும். 5-6 வருடம் வரும்பொழுது அந்த தெருவே நல்ல நிழல் தரும் தெருவாக மாற வாய்ப்புள்ளது.
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்ப மரங்களை நம்ம நடுறது மட்டும் இல்லாம பூக்கள் நிழல் மூலிகைகள் எல்லாம் தரக்கூடிய மரங்களை நம்ம எப்படி நடவு செய்யறது, எப்படி வந்து குழிகள் எடுத்து அதனை நடுறது அப்படிங்கிற முறையெல்லாம் அருமையா சொன்னீங்க. அடுத்து வரக்கூடிய மழைக்காலங்கள்ல நீங்க வந்து இந்த மரங்களை நட்டா நல்லா வந்துரும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் செடிகள் நட்டாம இருக்க மாட்டேங்க வீட்டுல. இப்ப என்ன செடி நட்டி அது மரமா மாறி இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
எங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடம் இருந்தது. அதுல 5 சென்ட் இடத்துல தான் வீடு கட்டி இருந்தோம். மீதி 5 சென்ட்ல நாங்க வடவள்ளியில் இருக்கோம். அங்க 4 தென்னை மரம் இருக்கு, அப்புறம் மாமரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு. அதாவது நம்ம பல்கலைக்கழகத்திலிருந்தான் விதையில்லா கொய்யான்னு சொல்றது, நல்ல கிரிக்கெட் பால் அளவுக்கு பெரிய பழங்களாக காய்க்கக்கூடியது. அது போன்ற இது வந்தது. ஒரு முறை ஊட்டி சென்ற பொழுது காஃபி பிளான்டேஷன்லிருந்து ஒரு காஃபி நாத்து கூட வாங்கி வந்தோம். அது கூட இங்க வந்து நல்ல விதமாக வந்து காஃபி சிவப்பு கலர்ல காஃபி பெர்ரின்னு சொல்லுவார்கள். காஃபி கூட நம் பகுதியில் காத்து பூத்து காய்த்து உள்ளது. ஆகையால் உங்களது வீட்டில் பின்புறத்தில் காலியிடம் இருந்தால் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் ஒரு லேஅவுட் என்று பார்த்தால் 10-14 சென்ட் போடுவார்கள். அதற்கு பிறகு அது 5 சென்டாக குறைந்தது. இப்பொழுது 2 சென்ட்டுக்கு வந்துவிட்டது. அதனால் காலியிடம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருக்கின்ற காலியிடத்தில் ஒன்றா பூச்செடிகள் அல்லது இது போன்ற ஏதாவது ஒரு மரங்கள் அதிக அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பும் கட்டிடத்துக்கும் பாதிப்பு இல்லாது தென்னை போன்ற மரங்களை எல்லாம் வைத்தால் கண்டிப்பாக 15-20 அடி அந்த பார்டர்ல மட்டும் அந்த ஓரங்களில் 2 இடத்துல மட்டும்தான் நீங்க வைக்கணும். ஏன்னா ரொம்ப இடம் ஒரு 30-40 அடி இருக்கணும். 3-4 மரம் எல்லாம் வச்சீங்கன்னா மரங்கள் வரும், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமா போயிடும். அது சூரிய ஒளியை நோக்கி மரங்கள் வர்றப்போ ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு இதா போயிடும். அது போன்ற சூழ்நிலை இல்லாம நல்ல ஒரு 15-20 அடி குறைவில்லாம இருக்கணும். தோப்பா இருந்தா 25 அடி சொல்றோம் இடைவெளி. வீட்டில் வைக்கிறதுனா 18-20 அடியாவது இருந்தா தான் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல இது, இல்லைன்னா வெறும் மட்டை தான் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் வலியுறுத்தி தென்னை மரம் நடப்போ வேற பல செடிகளோ எது வச்சாலும் ஒரு 10-15 அடிக்கு வீடுகளில் வைக்கிறப்போ கண்டிப்பா இடம் வேணும். ஏன்னா இப்ப பாக்குறப்ப இடம் இருக்கும், கண்டிப்பா அது 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ பெரிய மரமாகிறப்போ இடம் இல்லாமல் ஒரு மரத்தோட ஒரு மரம் மோதிக்கொண்டு அதனால பூச்சிகள் எலி தொந்தரவு இதெல்லாம் ஏற்படலாம் வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக இடைவெளி பராமரிப்பு வீட்டில் இருந்தாலும் சரி சாலை ஓரத்தில் நீங்க நட்டாலும் ஒரு 15-20 அடி இடைவெளியில் தான் நடணும். ஏன்னா இப்போ ரோடு பெருசா இருக்குன்னு ஒரு 10 கன்று ஏதோ யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து நட்ட வேண்டியது இல்லை. 15-20 அடி இடைவெளி கொடுத்து நடுறது பிற்காலத்தில் நல்ல நிழல் கிடைக்கும், நல்ல பொருட்கள் நமக்கு கிடைக்கும், நல்ல உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது. இடைவெளி மிக மிக முக்கியம். பராமரிப்பு நட்டவுடன் மட்டும் நம்ம வேலை முடியல, அடுத்த ஒரு ஆண்டு நம்ம பொறுமையா பார்த்துக்கணும், நம்ம குழந்தைகளை பார்க்க சொல்லணும், இது போல கண்டிப்பா செய்யணும்.
சார், நீங்க இதுவரைக்கும் நகர்ப்புறத்துல பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்துல மரங்களை எப்படி நட்டு அதை பெருசுபடுத்துறது அப்படிங்கறத ரொம்ப விளக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றி.
நன்றி.
என்ன நண்பர்களே, ஐயா அவங்க சொன்ன அனைத்து கருத்துக்களும் நம்மளுக்கு பயன்படக்கூடிய விதத்துல இருக்குது இல்லீங்களா? அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு மரம் வேணும் அப்படின்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையோ அல்லது வனக்கல்லூரியோ நாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? மரத்தின் அனைத்து பாகங்களும் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை பற்றியும், மனிதன் இல்லாமல் மரம் இருக்கலாம் ஆனால் மரம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது என்பதை பற்றி விளக்கியவர்